அக்டோபர் 10th தான் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. நம்ம அன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம்னு பார்த்தோம், ஒரு சில காரணத்தினால பண்ண முடியல.
ஒரு சில காரணம் இல்ல, நம்ம டீம்ல இருக்க ஒரு 8 to 10 காரணம், அதனால பண்ண முடியல.
ஆமா, மென்டல் ஹெல்த் பத்தி ஏன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஒரு காரணம் எனக்கு தெரியாது, அதுல அவ்வளவா எக்ஸ்பர்டைஸ் இல்ல அந்த டாபிக்ல. பட் எனக்கு ஒரு காரணம் ஏன்னா, நான் இத பத்தி டயட்டை பத்தி எல்லாம் படிச்சுட்டு இருக்கப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் எனக்கு எப்படி ஸ்டடிஸ் ரீட் பண்றோம்லாம் தெரியாது. சும்மா அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சும்மா படிக்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வீகன் டயட் வந்து ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்க டைம். இப்ப வந்து என்ன நினைச்சேன்னா, அந்த வீகன் டயட்டை சாப்பிட்டாதான் அப்படியாவும் இப்படியாவும் உங்க பாடியே சரியா ஃபங்க்ஷன் ஆகும், அந்த டயட்லாம் சரியா ஃபங்க்ஷன் ஆகாது, இப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த மீட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிடும். எப்படி சொல்லுது, இது சாப்பிட்டா நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ, இல்ல அவங்க சொல்றது உண்மைதானோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமா, எல்லாத்தையும் தூக்கலாம் வராது சரிங்களா. அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன், நம்ம எப்படி நம்ம வீட்டுல மீட் செய்யறாங்க ஆனா நம்ம இனிமே வீகனா மாறிடலாம், எப்படி நம்ம மீட்லாம் சாப்பிடாம இருக்கோம், அட்லீஸ்ட் வீகனா மாறலனாலும் இனிமே நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு. அது ஒரு நல்ல தாட் தான், வெஜிடபிள்ஸ் சாப்பிடணுன்றது. பட் இருந்தாலும் சில நேரத்துல தூங்காமலாம் இருந்திருக்கேன் நான், அதே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், எங்க அம்மா சொல்றதுலாம் எனக்கு அதே கேட்காது. அது அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நான் ஒழுங்கா இருந்திருந்தாலே எனக்கு ஒன்றும் ஆகிட்டாது. அந்த மாதிரி தூங்காம இருந்துதான் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு அந்த சரியா ரெஸ்ட் எடுக்காம போயிட்டு இருந்து என்னோட ஷோல்டர் இன்ஜூர் ஆயிடுச்சு. இது இதுக்காகவேயாச்சும் இந்த மென்டல் ஹெல்த்ன்றது ஒரு நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்.
மென்டல் ஹெல்த் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஒரு ரெண்டு வகையான பேஷண்ட்ஸை தான் ஒரு கேள்வி கிண்டலாம் நம்ம பார்ப்போம், சினிமாலையும் சரி ஒரு ரியல் லைஃப்லையும் சரி. ஒரு காது கேட்காதவங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு கேள்வி பொருளா மூவிஸ்ல நிறைய மூவிஸ்ல சித்தரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க யாரும் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைக்கியாட்ரிக் பேஷண்ட்ஸ். சைக்கியாட்ரிக் பேஷண்ட்ஸையுமே ஒரு பைத்தியம் அப்படின்ற ஒரு டேர்ம்ல அடைச்சு அவங்கள ஒரு கேள்வி கிண்டல் பண்ணி தான் சொசைட்டிலையும் மூவிலையும் காமிக்கிறாங்க. ஆனா ரியலா மென்டல் ஹெல்த்னா என்ன, அவங்களுக்கு என்ன எப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்றத ஒரு காமன் பீப்புளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மருந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம அவங்களுக்கு தர ஒரு சப்போர்ட்னாலதான் அவங்க வந்து அந்த பாதிப்புல இருந்து வெளியில வர முடியும். அதனால ஒரு நார்மல் பர்சனுமே இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சைக்கியாட்ரிக் இல்னஸ் வந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு போய் பிடிச்சிருச்சு, இல்ல அவன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை கூட்டிட்டு போய் ஒரு தர்காவில் மந்திரிக்கிறதோ பேய் ஓட்டுறதோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லி செய்யறாங்க. நார்மலா ஈஸியா அவங்கள ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போக
மாட்டேங்கிறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பிடிச்சு சொல்லலாம், தோஷம் வந்துருச்சு, போட்டுடலாம், ஒரு 10,000 கொடுங்க, இந்த கோயில போட்டுடலாம் இல்ல அந்த கோயில போட்டுடலாம். பார்த்தா அந்த கோயில வந்து இவனோட மச்சான் தான் இருப்பான், அவனுக்கு சேல்ஸ் அனுப்பிச்சு
விட்டுருவான். அந்த மாதிரி அவங்க பண்றாங்க, எல்லாத்தையும் ஒரு மணியா தான் பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க, நிறைய பேர் வர்றதே இல்லை. அதுதான் உண்மை. நார்மலா சைக்கியாட்ரிக் இல்னஸ் எப்ப இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு மூணு விதமான விஷயத்துல வந்து பாதிப்பு இருந்தா நம்ம வந்து சைக்கியாட்ரிக் இல்னஸ் இருக்குன்றோம். காக்னிஷன் சொல்லி சொல்லுவோம், காக்னிஷன்னா எண்ணம், இல்லைன்னா கொனேஷன், கொனேஷன்னா செயல், இல்ல அஃபெக்ட் அப்படின்றோம். அஃபெக்ட்னா உணர்ச்சிகள். இந்த மூணுல ஏதாச்சும் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னாதான் வந்து சைக்கியாட்ரிக் இல்னஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி சொல்லுவோம். இப்ப ஒருத்தவங்க பேசுறத வச்சு, அவங்க பேசுறத வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் சைக்கியாட்ரிக் இல்னஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வராங்க ஓபிக்கு, டாக்டரை பார்க்க வராங்க அப்படின்னா, அவங்க பேசுற வார்த்தைகள் சில நேரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்ல டிக்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவங்க பேசுற ஸ்பீடு நார்மலா மேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயில வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது இன்க்ரீஸ் ஆகும். இல்ல இப்ப டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, டிப்ரெஷன்ல வந்து அவங்க ஒரு நிமிஷத்துக்கு பேசுற வார்த்தைகள் வந்து குறையும், ரொம்ப மெதுவா பேசுறது, இதெல்லாம் வந்து டிப்ரெஷன்ல இருக்கும். இதே மாதிரி கொஹரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கொஹரன்ஸ் ஆர் இன்கொஹரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கொஹரன்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கொஹரன்ஸ்னா நம்ம பேசுறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கா இல்லையா அப்படின்றதுதான் நம்ம கொஹரன்ஸ்ன்றோம். இன்கொஹரன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்ற ஒரு மென்டல் டிசார்டர்ல இது வந்து நார்மலாவே அதிகமா இருக்கும். அதே மாதிரி அஃபெக்ட் நம்ம சொன்னோம்ல, அஃபெக்ட்னா உணர்ச்சி, அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பிளாட் அஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். பிளாட் அஃபெக்ட் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து எமோஷன்ல மாற்றமே இருக்காது, நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க ஒரு நார்மலா ரியாக்ட் பண்ணுவாங்க. இதைதான் நம்ம ஒரு பிளாட் எஃபெக்ட்ன்ற மாதிரி சொல்றோம், பிளண்ட் எஃபெக்ட். இது வந்து இதுவுமே ஸ்கிசோஃப்ரினியால அதிகமா இருக்கும். நம்ம ஸ்கிசோஃப்ரினியா எல்லாமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், டிப்ரெஷன் மேனியா எல்லாமே பேசிட்டு இருக்கோம், அதெல்லாம் என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா. இப்ப அந்த டேர்ம்ஸ் மட்டும் எது இதுல என்னென்ன வருதுன்னு மட்டும் லைட்டா கொஞ்சம் தெரிஞ்சு. அதே மாதிரி லெபல் எஃபெக்ட் இருக்கும், லெபல் அப்படின்னா ரொம்ப ரேப்பிடா மாற மாறக்கூடியது, அதுதான் லெபல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது வந்து மேனியால இருக்கும், நம்ம மேனியால வந்து பேசுற வார்த்தைகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அதே மாதிரி அவங்களோட எமோஷன்ஸுமே டக்கு டக்குன்னு மாறும். இது வந்து மேனியால வந்து இருக்கு.
இப்போ மேனுவாக்குன்ற வார்த்தை மேனியால இருந்து தான் வந்துச்சா?
ஆமாங்க ஆமா. மேனியாக்குன்ற வார்த்தை மேனியால இருந்து தான் வந்து.
அவன் கண்ட்ரோலே இல்லாம ஒரு விஷயம் பண்ணுவாங்களே, ஹீஸ் எ மேனியாக் அப்படினு சொல்வாங்க.
ஆமா
சோ அந்த
அவங்க
அந்த
வந்து.
மாதிரி சிஸ்டம் சிம்டம்ஸ் தான் மேனியா அப்படினு சொல்றோமா?
ஆமாங்க. ஆனா மேனியால இன்னும் நிறைய
ஓகே
சிம்டம்ஸ்
ஓகே.
இருக்கு, அது இதெல்லாம் இருந்தா நம்ம மேனியா அப்படின்னு அவங்கள வந்து நம்ம சொல்ல முடியும். அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லுவோம். அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, இருக்கிற நேரத்துக்கும் சிச்சுவேஷனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கல்யாண வீட்டில் போய் அழுகிறதோ இல்லை ஒரு இறந்த வீட்டில் போய் சிரிக்கிறதோ, இது வந்து இறந்த வீட்டில் எல்லாருமே நல்லா தான் செய்வாங்க, ஆனால் இங்கே போய் அதுக்கு மாறாக சிரிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து அப்ராப்ரியேட்னஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். இதை வந்து நம்ம திருப்பி இந்த ஸ்கிசோஃப்ரினியால நம்ம இதை பார்க்கலாம். நம்ம ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் கெட்டது நடந்தால் பார்த்து சிரிப்பாங்க, அவங்களுக்கு உடனே ஸ்கிசோஃப்ரினியாவா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து அவ அது ஃபன்னுக்கு பண்ணுவாங்க, ஆனால் இவங்க வந்து பண்ணுறது அங்கே எப்படி தான் ரியாக்ட் பண்ணணும்ன்றது தெரியாமல் பண்ணுவாங்க ஸ்கிசோஃப்ரினியா. நீங்கள் சொல்லுங்கள்.
என்னன்னா, நானே ஒரு தடவை ஒருத்தவங்கள ஃபியூனரல்ல போய் சிரிச்சிருக்கேன். ஆனா அது என்ன சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஓரமா நின்று பேசிட்டு இருந்தோம். ஸோ இதையும் இதையும் அதையும் குழப்பிக்க கூடாதுல. அது வந்து சும்மா அந்த அந்த ஒரு விஷயத்த பார்த்தனே நம்மளுக்கு ஏற்பட ரியாக்ஷனா இருக்க கூடாது சிரிப்புன்றது. அட்லீஸ்ட் நம்ம கட்டுப்படுத்திக்கவாச்சு தெரிக்கணும் அந்த சிரிப்பு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல நம்ம இங்க இருக்கோம், இந்த மாதிரி இடத்துல இருக்கோம், அப்ராப்ரேட்டா இருக்காதுன்னு நினைச்சு நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும்.
கரெக்டுங்க. இது அதே மாதிரி என்னன்னா, நம்ம இப்ப நிறைய சிம்டம்ஸ் சொல்லிட்டு வரோம், இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. நார்மலா செகண்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சிண்ட்ரோம்ன்ற மாதிரி சொல்லுவோம். அது என்னன்னா, செகண்ட் இயர்ல வந்து ஒரு யூஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் புக்ல இருக்கலாம் படிப்பாங்க, படிச்சுட்டு அதெல்லாம் அவங்களுக்கே இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் செகண்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சிண்ட்ரோம்ன்ற மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி எதுவுமே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சரிங்களா. இதுல இருக்கிற ஒரு சில விஷயம் நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கலாம், உடனே நமக்கும் அந்த டிசீஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா ஆனிடோனியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனிடோனியா என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு விஷயம் நீங்க முன்னாடி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இன்ட்ரெஸ்டோட, ஆனா அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் வந்துருக்கு, ஆனா இப்ப அதுல உங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். இதைதான் நம்ம ஆனிடோனியான்ற மாதிரி சொல்லுவோம். இது வந்து முக்கியமா எதுல பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ரெஷன்லயும் ஸ்கிசோஃப்ரினியாலையும் நம்ம இது பார்க்கலாம். அடுத்து நம்ம தாட்ஸ்ல என்னென்ன தாட்ஸ், அதாச்சும் எண்ணத்தில் எண்ணங்கள்ல என்னென்ன மாற்றம் வரலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். தாட்ஸ் அப் எண்ணங்கள் அப்படின்றோன்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னு சொல்றது ஃப்ளோ. ஃப்ளோனா அந்த டெம்போ அந்த மாதிரி சொல்லலாம் சரிங்களா. ஃப்ளோவில் வந்து டெம்போ இன்க்ரீஸும் ஆகலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம், குறையும் செய்யலாம். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது அப்படின்னா என்னன்னா, நம்ம அந்த ஒரு பர்சனுக்கு தாட்ஸ் அந்த எண்ணங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும், வந்து குவியும். ஆனா நம்ம கேட்கிற கேள்விக்கும் அவங்க சொல்ற பதிலுக்குமே சம்மந்தம் இருக்காது. சம்மந்தம் இல்லாம அந்த நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்விக்கான பதில் கடைசி வரைக்கும் வராது. ஆனா அந்த தாட்ஸ் எல்லாம் சான்ஸ் ஆலயோ இல்ல ரைமிங் வேர்ட்ஸ் ஆலயோ உன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப மதுரைக்கு போனீங்களே என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் மதுரைக்கு போனேன், மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் இருந்துச்சு, கோயில்னா திருப்பதி கோயில் தான், திருப்பதி வந்து ஆந்திரால இருக்கு, முன்னாடி இருந்து ஆந்திராவை இப்ப ரெண்டா பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். நீங்க கேட்ட கேள்வி என்ன, மதுரைக்கு போனீங்க என்ன பண்ணீங்கன்னு. ஆனா அவர் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போவார், இது பை சான்ஸால இணைஞ்சிருக்கிறது.
சரத்குமாரோ வடிவேலோ ஒரு காமெடியில சொல்லுவாங்களே, அதாவது 1964ல அந்த மாதிரி இருக்கு.
ஆமாங்க ஆமா. இதுதான் ஃபிளைட் ஆஃப் ஐடியாஸ், இல்லைன்னா ரைமிங் வேர்ட்ஸால இணைஞ்சிருக்கும். ரைமிங் இது ஒரு மூவில கூட வந்திருக்கும் தெரியுமா, என் பேரு சூசை, நான் தீங்குறது தோசை, உனக்கு வைக்க போறோம் பூசை அப்படின்னு. இதுல அவங்க சொல்றதுக்கான ஒரு ஒரு அர்த்தம்ன்றது நமக்கு புரியல.
இது இது ஏதோ ஒரு ஆளுக்கு இருக்கா மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிட்டே வருது.
இருக்கு,
அவருக்கு வாயிலே நல்லா மியூசிக் போடுவாரு.
அதாங்க சொல்றேன், அவர் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுவோம்.
அது அவரோட ப்ராப்ளம்.
இது யார்கிட்டலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மேனியால இருக்கும். மேனியால வந்து ஃபிளைட் ஆஃப் ஐடியாஸ் அவங்க ரொம்ப அதிகமா பேசுவாங்க, இல்லைன்னா ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்ற சொல்லக்கூடிய அதுலயுமே இருக்கும். இப்ப இதோட ஒரு கம்மியான ஒரு வேர்ஷன் இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராலிசிட்டி. ப்ராலிசிட்டது இதுலயுமே ஃபிளைட் ஆஃப் ஐடியாஸ் மாதிரி நிறைய வரும். ஆனா இதுல ஓரளவுக்கு அந்த கோல்ன்றது ரீச் ஆயிடும், நம்ம கேட்குற கேள்விக்கு அந்த ஓரளவுக்கு பதில் வந்துடும். இப்ப உங்களுக்கு டவுட் வந்துச்சுல, அவர் தான் அவர்கிட்ட போய் உங்க பையன் சிம்பு பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நான் பெத்த பையன் சிம்பு அவர்கிட்ட பண்ணாங்க, மக்கள் தான் அவனுக்கு தெம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓரளவுக்கு அவர் சொல்றது ஒரு மீனிங் வருது கரெக்டா. அதனால இது வந்து ப்ராலிசிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லணும், கோல் வந்து ரீச் ஆகுது, நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் வருது. இது வந்து மேனியா விட கொஞ்சம் கம்மியான ஒரு வெர்ஷன், அதனால இது பேரை வந்து நம்ம ஹைப்போ மீனியா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஹைப்போனா கம்மி, ஹைப்பர்னா அதிகம், மேனியா விட இது கம்மின்றனால ஹைப்போ மேனியா அப்படின்ற மாதிரி சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹிபிஷன் ஆஃப் திங்கிங், இன்ஹிபிஷன் ஆஃப் திங்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இன்ஹிபிஷன் ஆஃப் திங்கிங் அப்படின்னா அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வராது, இல்லை அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது நம்ம ஆப்வியஸாக டிப்ரெஷனில் இது பார்க்கலாம். அது அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா சர்க்கம்ஸ்டான்ஷியாலிட்டி. இது என்ன அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம்னா அதுக்கு மெதுவாக பதில் சொல்லுவாங்க, அதே மாதிரி அதில் தேவையில்லாத ஒரு சில டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, காஜல் அகர்வால் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, ஸ்ருதிஹாசன் நல்லா பாடுவாங்க, எனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் அனுஷ்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அவங்ககிட்ட பிடிச்ச ஆக்டர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கோம், ஆனால் தேவையில்லாத ஒரு சில எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்ன்ற மாதிரி தருவாங்க.
ஒரு கம்பாரிசன் மாதிரி வந்திருக்கு, இவங்க டான்ஸ் ஆடுவாங்க, இவங்க இதை பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு அனுஷ்கா தான் பிடிக்கும் அப்படின்னு.
ஆமாம், இதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்றதா பார்க்கலாம்.
இப்போ நான் ஸ்கிசோஃப்ரெனியானா என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, இந்த மஸ்ட்ரூம் எடுத்து ஹாலுசினேட் ஆகிறதுக்கு பதில அவங்களுக்கு தானாவே அது ஆகும் அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லுவானுங்கன்னா, அப்போ பாடுறா நம்ம இவ்வளவு காசை வேஸ்ட் பண்றோம்,
ஒரு பாயிண்ட்க்கு மேல சொன்ன பதிலே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. நம்ம இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தட்ட உங்க பேர் என்னன்னு கேக்குறோம், அவர் என் பேர் சுரேஷ் அப்படின்றாரு, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு, எங்க எந்த இடத்துல இருந்து வரீங்க சுரேஷ் அப்படின்றவர், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்ற சுரேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு அவர் சொன்ன பதில் வந்து கரெக்டா இருக்கும், ஆனா அடுத்த கேள்விக்கு அவர் சொல்ற பதில் வந்து கரெக்டா இருக்க அவர் பதில மாட்டா அதே பதில தான் சொல்லிட்டு இருப்பார். இதுதான் பர்சிவரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது இந்த மூவில கூட வரும், கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி குரூட் வந்து சொல்லுவான், ஐ எம் குரூட், ஐ எம் குரூட் அப்படின்ற மாதிரி. அதுவே நம்ம பர்சிவரேஷன் மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா. இதையும் எது இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிசோஃப்ரெனியால இது கொஞ்சம் காமனா இருக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாட் பிளாக், ஒருத்தரோட தாட் வந்து அப்படியே பிளாக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம்.
யோசிக்கிற திறன் வந்து நின்ன மாதிரி இல்லையா, யோசிக்கிற திறனோ இல்ல யோசிக்கிற திறன் நிக்கிற மாதிரியா, இல்ல ஏதாச்சும் கற்பனை பண்ற திறன் நிக்கிற மாதிரியா?
யோசிக்கிற திறன் நிக்கிற மாதிரி அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏபிசின்னு ஒரு முழு சென்டென்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஏ சொல்லணும், அப்புறம் பி சொல்லணும், அப்புறம் சி சொல்லணும். அவங்க ஏ பி சொல்லுவாங்க, பீல அப்படியே நிப்பாட்டிடுவாங்க, நிப்பாட்டிட்டு சி போகாம கொஞ்ச நேரம் அப்படியே பாஸ் கொடுத்துட்டு பீல இருந்து வேற ஒரு டாபிக் மாறிடுவாங்க. அது எப்படின்னா, நான் மதுரைக்கு போனேன், அங்கே கோயில் இருந்துச்சு, கோயில சுத்தி பார்த்தேன், இதுதான் நார்மல்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் மதுரைக்கு போனேன், அங்கே கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு பாஸ் கொடுத்துருவோம், கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சொல்லுவாங்க சென்னையில வந்து ரொம்ப மழை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பேசினதுக்கும் செகண்ட் பேசினதுக்கும் சம்பந்தம் இருக்காது. இதுதான் நம்ம தாட் பிளாக்ன்ற மாதிரி சொல்றோம். தாட்டோட கண்டென்ட் வச்சு நம்ம பேசலாம். இதில் தான் பார்த்தீங்கன்னா டெலிஷன்ன்றது வருது. டெலிஷனுக்கும் ஹல்சினேஷனும் நிறைய பேர் வித்தியாசம் தெரியாது. நம்ம டெலிஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டெலிஷன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நார்மலா?
டெலிஷன்ன்றது நம்ம நினைக்கிறது. ஹாலுசினேஷன் இப்போ நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க, ஹாலுசினேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா கற்பையான கற்பனையான உருவங்கள் அப்புறம் நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது. டெலிஷன்னா நம்ம என்னன்னா ஒரு 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 விஷயத்தோட ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்காம இருப்போம். இப்போ வந்து ஒரு கார் 10 கிலோமீட்டர்ல என்ன வந்து இடிக்குதுன்னா அது அது ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் தான். பட் சில பேர் என்ன நினைப்பாங்க, அலட்சியமா அதை விடுறது, அலட்சியத்துல அது ரொம்ப பொறுமையா தான் வருது, அது என்ன எதுவும் பண்ணாது அப்படின்னு நினைச்சுக்கிறது, இல்லை அந்த மாதிரி வேற ஏதாச்சும் நினைச்சுக்கிறது, அதாவது ரியாலிட்டியா நினைக்காம இருக்கிறது, இல்ல அதுக்கு முரணா இல்ல ரொம்ப சிவியரா ஒரு விஷயத்த நினைக்கிறது, அதுதான் டெலிஷன்.
ஓரளவுக்கு கரெக்ட் தானே, இதான் டெலிஷன். டெலிவிஷன்னா என்னன்னா ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயத்த உண்மைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறது. அதை நம்ம அவங்க கிட்ட எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலுமே அவங்க வந்து அதை மாத்திக்க மாட்டாங்க, இல்ல இது உண்மை கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அதை அவங்க நம்ப மாட்டாங்க.
அதாவது இது வந்து என்ன சொல்ல என்னன்னா, நிறைய பேர் வந்து உண்மையை புரிஞ்சுக்காதப்ப சொல்லுவாங்க யூ ஆர் டெலிவிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நீட்டை வந்து எதிர்க்கணும் அப்படியே அப்படின்னு அதை ஆதரிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவரு டெலிவிஷனலா இருக்காரு, இப்ப சாதி ஒழிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்ற ஆளுங்கன்னா நிறைய பேர் இப்படி சொல்லி.
இப்பெல்லாம் யாருமே சாதி பாக்குற அப்படின்னு வச்சிருப்பாங்க.
அது அதுவுமே ஒரு டெலிவிஷனல் தாட் தானே.
ஆமா டெலிவிஷனல் தாட் தான். எடுத்துக்காட்டு தம்பி இங்க கூட அவங்க நாம் தமிழர் கட்சியில சொல்ற எல்லாத்தையும் உண்மை நினைச்சிட்டு நம்பிட்டு இருக்காங்களா, அதுவுமே ஒரு வகையான டெலிவிஷன் மாதிரி தான். சரி, நம்ம டெலிவிஷன்ல நிறைய வகை இருக்கு, அது என்ன நம்ம பார்க்கலாம் சரிங்களா. டெலிவிஷன் ஆஃப் பெர்சிக்யூஷன் இருக்கு, இதுதான் ரொம்ப நார்மலான ஒரு ரொம்ப மோஸ்ட் காமனா இருக்கக்கூடிய ஒரு டெலிவிஷன். டெலிவிஷன் ஆஃப் பெர்சிக்யூஷன் என்னன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவாங்க, யாரோ அவங்கள வந்து கொல்ல ட்ரை பண்றாங்க இல்ல கொல்றதுக்கு திட்டம் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவாங்க. இதுதான் டெலிவிஷன் ஆஃப் பெர்சிக்யூஷன். அவங்க யார் மேல வேணாலும் சந்தேகம் பண்ணுவாங்க, அவங்க அம்மாவையோ இல்ல சொந்த வயசுல சந்தேகம் பண்ணுவாங்க.
இதுக்கு ஆனா இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டா, இலுமினாட்டி இருக்காங்கன்னு இது வரைக்கும் நம்பிட்டு இருக்காரு பாத்தீங்களா ஒருத்தர். எது எதுக்கு எடுத்தாலும் இலுமினாட்டி, எனக்கு என்னமோ உண்மையிலே அவருக்கு இந்த மாதிரிதான் இருக்குன்னு சொல்றேன். நாங்க ஃப்ரீயா கவுன்சிலிங் வாங்கன்னு கூப்பிடலாம்.
இதுதான் நம்ம டெலிஷன் ஆஃப் பெர்சிக்யூஷன். ஏதாச்சும் அவங்க அம்மா இல்லை ஒய்ஃப் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு போவாங்க அப்படின்னா, அவங்க ஏதாச்சும் சாப்பாடு கொடுத்தா கூட நீ ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம், நீ அதில் விஷம் கலந்துருக்குன்னு சொல்லி அவங்கள சாப்பிட சொல்றது, இல்லை அவங்க தூங்கிட்டு இருக்க போது இவங்க தூங்காமல் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க, சப்போஸ் நம்ம தூங்கிட்டா நம்ம மேலே கல் எடுத்து போட்டுருவாங்க அவங்க கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிட்டு அவங்க தூக்கத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. இதுதான் நம்ம டெலிவிஷன் ஆஃப் பெர்சிக்யூஷன் நம்ம சொல்லி சொல்றோம். இதுதான் மோஸ்ட் காமனான டெலிவிஷன் கூட. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவிஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் இதில் இருக்கு அப்படின்னா என்னன்னா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நார்மலாக ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தால் கூட அவங்க ஏதோ ஒரு டாபிக் பற்றி பேசுறாங்க அப்படின்னா இவங்கள பற்றி தான் பேசுறாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. நம்ம இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க இல்லை வேற ஏதோ பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒரு டீ ஷாப் இல்லை காஃபி ஷாப்பை தாண்டி போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு பேர் நின்று பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்போ இவங்க நினைப்பாங்க நம்மளை பற்றி தான் பேசி சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இல்லை அவங்கள யாரோ ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க, சிசிடிவிலாம் அவங்கள தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம வந்து டெலிவிஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவிஷன் ஆஃப் கிராண்டியாசிட்டி. இது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து தன்னைத்தானே ஒரு செலிபிரிட்டி இல்லை விஐபி அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இருக்கு. நான் சொன்னால் இந்த சூரியன் அரை நேரம் கழிச்சது உதிக்கும், என்னால் இப்போ நான் நினச்சோன்னு மழை வர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் டெலிவிஷன் ஆஃப் கிராண்டியாசிட்டி. தன்னைத்தானே ஒரு பெரிய ஆளாக அவங்களே நினச்சிப்பாங்க, நம்புவாங்க, நினைப்பாங்கன்றதோட நம்புவாங்க. அது நம்ம அது எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு அந்த ரியாலிட்டின்றது புரியாது. இதில் வந்து இது வந்து பெரிய பெரிய பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. இதுதான் டெலிவிஷன் ஆஃப் கிராண்டியாசிட்டி. இது மேனியாவில் இருக்கும். மேனியா நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வரோம்ல, மேனியாவில் டெலிவிஷன் ஆஃப் கிராண்டியாசிட்டின்றது ஒரு நார்மலான டெலிவிஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவிஷன் ஆஃப் நிஹிலிசம் அப்படின்னா என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் தாட் இருக்கிறது தான் டெலிவிஷன் ஆஃப் நிஹிலிசம்ன்ற மாதிரி சொல்லி சொல்லுவோம். ஏதாச்சும் இந்த உலகமே போய் இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க இல்லை, இந்த உலகமே செத்து போச்சு.
நார்மி மீன் கிரியேட்டர் சொன்ன நீங்க சொல்லலையே, அதாவது அவனுக்கு மட்டும்தான் உலகத்துல எல்லாம் கஷ்டமா மாறி இந்த மிடில் கிளாஸ் பசங்களுக்கு தான் சார் புரியும் பைக்கோட அருமை. நான் சோறு தின்றல அடுத்த வேலையை பாருடா காசு எடுத்து வாங்கிட்டோம். அப்புறம் என்ன என்ன பண்ணுவான், இந்த ஃப்ரெண்ட்ஸையே நம்ப கூடாது, யாருமே வந்து உண்மையே இல்லை, நம்ம மட்டும்தான் கடைசி இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு ஒரு தன்னா நீ நானே தானே அப்படின்னு ஒரு சாங்கு போட்டுருவான். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு நிறைய நிறைய முகங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கு.
இதுதான் நம்ம டெலிவிஷன் ஆஃப் நிஹிலிசம்ன்றோம். இது வந்து நார்மலா எல்டர்லி ரொம்ப வயசானவங்க கிட்ட இதை பார்க்கலாம். டெலிவிஷன் ஆஃப் நிஹிலிசம்ன்றது அவங்க வந்து இந்த உலகம் போய் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க.
இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வயசானாலே அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏதாச்சும் மாறுமா,
வயசானாலே மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன் மாறலாம் சரிங்களா.
அப்போ எதுக்காக கேக்குறேன்னு என்னோட பாட்டி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி நடந்துப்பாங்க, அவங்களுக்கு வந்து எப்படின்னா அடம் பிடிப்பாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயத்த இப்போ என்ன ஒரு ஹெல்ப் கூப்பிடுறாங்கன்னா நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கேன், சரி இருங்கப்பாடி இப்ப தண்ணி எடுத்து வைக்கணும் வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க சரிங்களா. அது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எங்க அம்மா சொல்லி இப்பதான் மாறி இருக்காங்களே, அதாவது தண்ணிய புடிச்சு வச்சிருங்க அவன் வந்து எடுத்து வைப்பான் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்றது ஒரு அவசர புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு வயசான காலத்திலயும் முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சு அதை எடுத்து வச்சுதான் மேலேயே வருவாங்க.
அது இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் வரும், இல்லை அடுத்த ஒரு பாட்டில் பார்க்கலாம். நமக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதை ஹியூமரா ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லை ஒரு சில நீங்க சொன்ன மாதிரி சைல்டிஷ் பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. நம்ம என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெலியூஷன் ஆஃப் இல் ஹெல்த். இது இதுல வந்து ரெண்டு டெலியூஷன் இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலியூஷன் ஆஃப் இன்ஃபெஸ்டேஷன் அண்ட் டெலியூஷன் ஆஃப் டிஸ்மார்போபியா அப்படின்ற மாதிரி. டெலியூஷன் ஆஃப் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு பேஷண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க அவங்க உடம்புக்குள்ள இல்லை அவங்க ஸ்கின்னு கடையில் புழு பூச்சி இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சரிங்களா, இருக்காது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க, இல்லை என் உடம்பு கடையில் பூச்சி இருக்கு அது ஊறுது இந்த மாதிரி
நடக்கிற மாதிரியே இருக்கு, ஏதோ இருக்கு என் மேல ஏதோ நடக்குது
என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒன்று ஹாலுசினேஷன்ல வருது. அது என்னன்னு பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு ஃபீலிங் இருக்காது, ஊறுற மாதிரி ஃபீலிங்லாம் இருக்காது. இந்த மாதிரி பூசி அவங்க உடம்புக்குள்ள அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீலிங் இருக்காது. ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக நம்புவாங்க அவங்க உடம்புல வந்து ஏதாச்சும் ஒரு பாகம் வந்து சிறுசாக இருக்கு இல்லை பெருசாக இருக்கு இல்லை ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க.
பாடி டிஸ்மார்பியான்றது நான் வந்து நிறைய எங்க கேள்விப்பட்டிருக்கேன், நான் பாடி பில்டர்ஸ்க்கு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எவ்வளவு மசில் வளர்ந்தாலும் இன்னும் பெருசாகணும், இல்லை இன்னும் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகணும் அப்படின்றது வந்து உண்மையாலே பாடி பில்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இருக்க ஒரு இது. அது எத்தனை எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியல ஆனால் நிறைய பேருக்கு அது அது. அப்புறம் இப்ப வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து உள்ளியாவே இருப்பாங்க, இல்ல நான் சில பேர் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க என்னடா நாளா குண்டு தாண்டா அப்படின்னு, சில பேர் உண்மையிலே அதை நம்புவாங்க, இல்ல நான் இன்னும் ஒல்லியாகணும் இவ்வளவு ஒல்லியா இருக்கிறது பத்தல நான் குண்டா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க.
இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இந்த காஸ்மெட்டிக் சர்ஜன் கிட்ட வருவாங்க, என் நோஸ் வந்து அசிங்கமா இருக்கு என் லிப்ஸ் அசிங்கமா இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு காஸ்மெட்டிக் சர்ஜன் வந்து ஆப்ரேஷன் பண்ணாலுமே திருப்பி அவங்க வந்து இல்லை என் உதடு இன்னும் லிப்ஸ் வந்து இன்னும் அசிங்கமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரவங்களாம் ஃபஸ்ட் வந்து நம்ம சைக்கேட்ரிக் ஒப்பீனியன் மாதிரி வாங்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி டெலிவிஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது. நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இந்த டெலிவிஷன் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அவங்க லிப்ஸ் அசிங்கமாக இருக்குன்னு நம்புவாங்க. நீங்கள் எவ்வளோ அவங்களை கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க சரிங்களா. இந்த மாதிரி டெலிவிஷன் இருக்கவங்களுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை, அந்த டெலிவிஷனுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே போதும் அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. இதுதான் டெலிவிஷன் ஆஃப் டிஸ்மார்போபியா. அடுத்த ஒரு டெலிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் ஆஃப் ஹோல் பாடி ஓடர். ஹோல் பாடி ஓடர் அப்படின்னா என்னென்னா அவங்க உடம்புலேருந்து ஒரு கெட்ட ஒரு ஸ்மெல் வருதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க, அதுதான் டெலிவிஷன் ஆஃப் ஹோல் பாடி ஓடர். அடுத்த இன்னொரு டெலிவிஷன் வந்து என்ன அப்படின்னா எரெக்டோமேனியா இல்லைன்னா டெலிவிஷன் ஆஃப் லவ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து தன்னோட ஒரு ஸ்டேச்சரில் அதிகமாக இருக்க ஒரு பர்சனை லவ் பண்ணுவாங்க, அந்த பர்சனும் இவங்களை ஒரு லவ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. அவங்க ஏதாச்சும் நார்மலாக பேசினா கூட இவங்களுக்காக தான் பேசுகிறாங்க, இவங்களை நினச்சி தான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்கன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. அது ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜராக இருக்கலாம், இது மோஸ்ட்லி உமன் கிட்ட இந்த டெலிவிஷன் ஆஃப் லவ்ன்றது காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மென்னோட உமன் கிட்ட காமனாக இருக்கும். ஒரு உமன் வந்து ஒரு நார்மலாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, அங்கே அவருக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா அந்த மேனேஜர் என்ன பேசினாலும் இவங்கள பார்த்து தான் பேசுகிறாங்க, இவங்கள மைண்டில் வச்சு தான் சொல்கிறாங்க, இவங்கள தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு
நினச்சிப்பாங்க. சும்மா பிரசாதம் கொடுத்தா கூட எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் லாஸ்டாக ஸ்பெஷலாக கொடுக்குறானா ஏதோ
ஆமாங்க கிட்டத்தட்ட. இல்லைன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க விஜய் ஆக்டர் விஜய் வந்து எங்களை தான் லவ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு 24-25 போனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவோம். அவர் அந்த பாட்டு படத்தில் அந்த பாட்டு பண்ணார்ல அது கூட என்ன நினச்சாலும் பாடணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஷாலினி அப்படின்னு வந்தாங்க, என் பேர் ஷாலினி ஏன் அது வச்சாரு.
ஆ கரெக்டுங்க அதுவும் தான் அந்த மாதிரி தான். இதுதான் டெலிவிஷன் ஆஃப் லவ். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிவிஷன் ஆஃப் இன்ஃபிடிலிட்டி. இன்ஃபிடிலிட்டி ஃபிஃப்டி அப்படின்னா அவங்க பார்ட்னர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பார்ட்னர் வந்து அவங்களுக்கு வந்து உண்மையா இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. அதாச்சும் வேற யார் கூடயாச்சும் அஃபேர் வச்சிருக்காங்க, இல்லை அவங்கள ஏமாத்திருக்கேன் மாதிரி சொல்லி நினைப்பாங்க. இது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிலூஷன் ஆஃப் இன்ஃபிடிலிட்டி வந்து ரொம்ப காமனாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இது கேரக்டரிஸ்டிக்காக இந்த டிலூஷன் ஆஃப் இன்ஃபிடிலிட்டின்னு சொல்லி இருக்கும். அதனால தான் நிறைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹாலுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்க ஒய்ஃப் சண்டையை விட்டு அடிக்கிறது, வீட்டில் நிறைய பிரச்சனை வர்றது, இதெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள்
பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா மண்ணும் பொண்ணும் ஒண்ணும் சொல்ற எல்லாருக்கும் இந்த ஒரு வியாதி இருக்குன்னு சொல்றீங்க. அவன் தான் என்ன பண்ணுவான், பொண்ணுங்கெல்லாம் வந்து தங்கத்தோட மேல சேரும், அதனாலதான் நாங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். உண்மையா சொல்றா, ஏன்டா உள்ள வச்சிருக்கேன்
அவனுக்கு இன்செக்யூரிட்டி.
அப்ப அப்ப அது இன்செக்யூரிட்டிக்கும் இதுக்கும் இதுக்கும் ஓ இன்செக்யூரிட்டது அவனே நினைச்சுக்கிறது, நம்ம நம்ம ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்ல, இவங்க நம்மள விட்டு போயிடுவாங்க, நம்ம என்ன பண்றோம்னா நம்மளா சுப்பியர்னு நம்மளே ஒரு கதை கட்டி விட்டுருவாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப், இல்ல இவங்க கன்ஃபார்மா பண்ணுவாங்க பண்றாங்க. ஓகே
புரியுது, ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப். அடுத்து பாத்தீங்கன்னா தாட்ஸ் லைக் ஃபார்ம். ஃபார்ம்னா என்னன்னா லூசனிங் ஆஃப் அசோசியேஷன் சொல்லி சொல்லுவோம். அதாச்சும் எப்படி சொல்லுவோம், இப்போ ஒரு சென்டென்ஸ்னா அது ஏ பி சி டி இப்படிதான் வரிசையா இருக்கணும்னு இருக்கும், ஆனா அவங்க பேசுறது எப்படின்னா சிபிஏடி அப்படின்ற மாதிரி மாறும். இப்ப திருப்பி நான் சொன்ன மாதிரி நான் மதுரைக்கு போனேன், அங்கே கோயில் இருந்துச்சு, சுற்றி பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, இப்படி தான் நார்மலாக ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக இருந்துச்சு, கோயில் சுற்றி பார்த்தேன், நான் மதுரைக்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அந்த சென்டென்ஸோட ஆர்டர் மாறும். இதுதான் லூசனிங் ஆஃப் அசோசியேஷன் நம்ம சொல்லி சொல்கிறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கீஸ் ஆஃப் இந்தியாவில் இது நார்மலாக இருக்கும்.
இப்போ இது பை சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆர்டிஸ்ட்க்கு ஏதாச்சும் இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்கா? ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி நடக்கிற விஷயத்த பின்னாடி மென்ஷன் பண்றது, சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கு சம்மந்தம்லாம் கண்டுபிடிப்பாங்க, ஒரு ஆர்டிஸ்டிக் வேற தான் கண்டுபிடிப்பாங்க. பட் பை சான்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி வர ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா?
அவங்க வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக மேபி சம்டைம்ஸ் பண்ணலாம், ஒரு ஆர்டிஸ்டிக்
அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லல. சரி, நீங்க ஆர்டிஸ்ட் என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க உடனே நினைச்சுக்காதீங்க, ஓ நம்ம இப்படி நம்ம இப்படி பண்றோம்ல நம்மளுக்கு அப்படி ஒண்ணு நினைச்சுக்காதீங்க.
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டீரெயில்மெண்ட். டீரெயில்மெண்ட்ன்றது நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும், ஏபிசி அப்படின்னு போகாம ஏபின்னு சொல்லி அங்கேருந்து டக்குன்னு வேற ஒரு டாபிக் மாறுறது, சரிங்களா? இது வந்து நம்ம இதுதான் டீரெயில்மெண்ட் சொல்லி சொல்றோம். ஆனா இவங்க ஜம்ப் பண்றது ரொம்ப ஸ்பீடா இருக்கும், ஒரு பிளாக்கோ இல்லை பாஸோ கொடுக்காம டக்குன்னு மாறுவாங்க, இதுதான் டீரெயில்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அடுத்து இன்னொன்று என்னன்னா டான்ஜென்ஷியாலிட்டி. டான்ஜென்ஷியாலிட்டி அப்படின்னா என்னன்னா நம்ம கேட்குற கேள்வியை டைரக்டா பதில் சொல்லாம அந்த டாப்பிக்கை மட்டும் டச் பண்ணிட்டு போவாங்க,
எல்லாமே அழகுன்னு சொல்லிட்டு போயிருவாங்களா
அந்த மாதிரி.
அதாவது இப்போ இப்போ வந்து எல்லாம் நிறைய அரசியல்வாதி எல்லாம் இதுதானே பண்ணுவாங்க, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு வரா மாதிரி வந்துட்டு ஆன்சர் பண்ணாம போயிருவாங்க. நம்மளுக்கே ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் தெரியும் நம்ம கேட்டதுக்கு அது ஆன்சர் இல்லையே அப்படின்னு.
அது அவங்களோட சாமர்த்தியம், ஆனா இது வந்து அவங்களுக்கே அறியாம இது பண்ணுவாங்க, அதுதான் நம்ம டான்ஜென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியோலாகிசம். நியோலாகிசம்னா என்னன்னா ஒரு புது வார்த்தையை அவங்களே கண்டுபிடிச்சி பயன்படுத்துவாங்க, அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் இருக்காது. இப்போ வந்து டாக்டர் நான் ஒரு புது பிரட்டினியாட்டை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பிரட்டினியாட்டை அப்படின்னா என்ன இப்போ நம்ம கேட்டோம்னா அவங்க வாட்ச காமிச்சு இதுதான் என்னோட புது பிரட்டினியாட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அப்படி ஒரு வார்த்தையே இருக்காது, ஆனால் அவங்களே இன்வென்ட் பண்ணி சொல்லுவாங்க, இதுதான் நம்ம வந்து நியூலாகிசம் சொல்லி சொல்கிறோம். இதே மாதிரி மெட்டோனிம்னு ஒன்று இருக்குது. மெட்டோனிம் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு அவங்க ஒரு வேற ஒரு வேர்டு கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ சாக்ஸுக்கு ஃபுட் க்ளவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, க்ளவுஸை நம்ம கையில் தான் மாட்டோம் கரெக்டாக, ஆனால் நம்ம காலில் மாட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபுட் க்ளவுஸ் அப்படின்றாங்க. ஃபுட் க்ளவுஸ்னால் என்னென்னா சாக்ஸ் எடுத்து தான் போகிறோம், இதுதான் நம்ம மெட்டோனிம்.
கையுறைன்ற மாதிரி காலுரை அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சுவாங்க.
ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொசஷன் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பொசஷன் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அப்சஷன்னா என்னென்னா ஒரு ரிப்பீட்டடாக ஒரு தாட்ஸோ ஒரு இமேஜஸோ வந்துக்கிட்டே இருக்கு, இல்லை அதை பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தூண்டுதல் வருது, இதை தான் நம்ம அப்சஷன் சொல்லி சொல்லுவோம். அது வந்து ஒரு சென்ஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், பேஷன்ஸ்க்கு ரொம்ப டிஸ்ட்ரெஸிங்கும் இருக்கும், அதை பண்ணணும் பண்ணி தீரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கை வந்து அழுக்காயிடுச்சுன்னா அவங்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்சஷன் வந்துகிட்டே இருக்கும், கையை க்ளீன் பண்ணணும் கையை க்ளீன் பண்ணணும்ட்டு.
ஒரு வேலையை ஆரம்பித்தா முடிச்சே ஆகணும், அதாவது லேட் பண்ணா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த லேட் பண்றது சுத்தமா பிடிக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கோ சொன்னால புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதை பண்ணு பண்ணு பண்ணுவாங்க. அது முக்கியமா நான் வந்து நிறைய பேர் கிட்ட கொஞ்சம் ஒரு 50s தாண்டி இருக்க பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பண்றதை நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருந்தாலும் இல்லை நீ அதை போய் பண்ணி முடிச்சிரு, ஏன் லேட் பண்ற முடிச்சிரு அப்படின்னு.
ஆனா அது வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ரெஸ்ஸிங் ஆகாது, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதா இருக்கு, அது நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதா. ஆனா இந்த அப்சஷன்ன்றது அவங்களுக்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதான் அந்த நான் சொல்றேன் எப்படின்னா கை அழுக்காச்சுன்னு திருப்பி திருப்பி கலவணும் நினைக்கிறதோ, இல்ல இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது சாமி கண்ணை குத்திரும் அப்புறம் அவங்கள தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம அப்சஷன்ல கொண்டு வரோம். அடுத்து பாத்தீங்கன்னா தாட் ஏலியனேஷன், தாட் ஏலியனேஷன் அவங்களோட தாட் அவங்களோடது இல்லை அப்படின்ற மாதிரி சரிங்களா. அது என்னன்னு பார்த்தோம்னா தாட் இன்சர்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. தாட் இன்சர்ஷன்னா வெளியில இருந்து ஏதோ ஒரு தாட் எடுத்து அவங்க மைண்ட்ல திணிச்சாங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க.
இது இது நான் நினைக்கல, வேற யாரோ என் மனசு
மனசுக்குள்ள புகுந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி தாட் வித்ட்ரா அவங்க மனசுல நினைக்கிறத வெளியில அப்படியே எடுத்துட்டாங்க, அதை அவங்க அப்படியே எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிற தாட் வித்ட்ரா. அடுத்து பாத்தீங்கன்னா தாட் ப்ராட்காஸ்டிங், அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறது ஒரு ரேடியோ மூலமோ இல்ல டிவி மூலமோ எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் ஆயிருச்சு அப்படியே எல்லாருக்கும் பரவிருச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க.
சில நேரத்துல அந்த மாதிரி தோணும், நம்ம ஏதாச்சும் நினைச்சுட்டே இருப்போம், பக்கத்துல வந்து கூகுள் மாதிரி வருவான், கூகுள் மாதிரி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எதாவது சொல்லிட்டு போயிடுவான். நான் நினைச்சது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது?
அதுதான் நம்ம தாட் ப்ராட்காஸ்டிங் சொல்லி சொல்லுவோம். இதுலதான் நம்ம டிசார்டர்ஸ் ஆஃப் பர்செப்ஷனும் வருது. டிசார்டர்ஸ் ஆஃப் பர்செப்ஷன்னா இதுலதான் இல்யூஷனும் ஹால்சினேஷனும் வருது. இல்யூஷன் என்ன ஹால்சினேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்யூஷன் அப்படின்னா ஃபால்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் அ ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கு ஆனா அதை நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம், அதுதான் இல்யூஷன். இப்ப நீங்க மூவி போயிட்டு நைட் டைம் வந்துகிட்டு இருக்கீங்க, ஒரு 12 மணிக்கு நடந்து ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க, பாக்குறீங்க ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறை பார்த்தா டக்குன்னு நீங்க பாம்பு நினைச்சு பயந்துருக்கீங்க. அதனால என்ன பண்றீங்க, உங்க போன் எடுத்து பிளாஷ் லைட் ஆன் பண்ணி பாக்குறீங்க, பார்த்தா அது கயிறு தான் அப்படின்னு தெரியுது.
இப்போ இதுதானே ஆப்டிக்கல் இல்யூஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு 2D டிராயிங் வரைஞ்சிட்டு ஒரு ஆங்கிள் வச்சு பார்த்தா நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு பொருள் மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பினாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓ இது 2D தான் ஒரு ஆங்கிள் வச்சிருக்காங்க.
ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் உண்மையான ஒரு பொருள் இருக்கு, அதை நீங்க தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க, ஒரு கயிறை நீங்க ஒரு பாம்பு நினைச்சிட்டு இருக்கீங்க, லைட் ஆன் பண்ணணும் இல்ல அது வெறும் கயிறு தான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருது. இதுதான் நம்ம வந்து இல்யூஷன் சொல்லி சொல்றோம் கரெக்டா. இப்ப ஹால்சினேஷன் அப்படின்னா என்னன்னா இதுவும் ஃபால்ஸ் பர்செப்ஷன், ஆனா இல்யூஷன்ல ஒரு பொருள் இருந்துச்சு ஆனா ஹால்சினேஷன்ல அந்த பொருள் இருக்காது. ஒரு பொருளே இல்லாம நீங்க ஃபால்ஸா பர்செப்ஷன் பண்ணிக்கிறது தான் ஹால்சினேஷன். அது ரொம்ப கிளியரா இருக்கும், அது வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது, உங்களோட வில் பவர்ல இருக்காது, இன்வாலண்ட்ரியா தன்னாலே வரும் சரிங்களா. அதுல என்னென்ன ஹால்சினேஷன் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடிட்டரி ஹால்சினேஷன், இதுதான் ரொம்ப மோஸ்ட் காமன் ஹால்சினேஷன் சைக்கியாட்ரியில. இது வந்து இதுவுமே ஸ்கிசோஃப்ரினியால வரும். அது என்ன அப்படின்னா ஆடிட்டரி ஹால்சினேஷன் என்னன்னா பேஷண்டோட காதுக்குள்ள யாரோ பேசுற மாதிரி அவங்க அவங்களுக்கு பேசுவாங்க, அவங்க பேசுறது அந்த சவுண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்கும். இது நினைக்கிறதுல நிஜமாலே அவங்களுக்கு நடக்கும் அது, ஆனா அது நம்மளுக்கெல்லாம் கேட்காது, நம்மளாலலாம் ஃபீல் பண்ண முடியாது, ஆனா அவங்க காதுல யாரோ ஒருத்தர் பேசிட்டே இருப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கும், ஃபர்ஸ்ட் பர்சன் ஒரு தாட் எக்கோன்ற மாதிரி சொல்லுவோம்.
அது எக்கோ ஆகிட்டே இருக்கிறதா?
ஆமாங்க கரெக்ட். அவங்க பேஷண்ட் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று நினைக்கிறாங்களே இப்போ சாப்பிட போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிறது திருப்பி அவங்க காதல் எக்கோ ஆகும். வேற யாரோ ஒரு பர்சன் ஒரு மேலே ஒரு ஃபீமேலோ கூட இருக்கலாம் வந்து சொல்ற மாதிரி இருக்கும், சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி, படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினச்சா படுத்து தூங்கலாம் அப்படின்ற எக்கோ ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன் சரிங்களா. செகண்ட் பர்சன் அப்படின்னா என்னன்னா அவங்க ஒரு வாய்ஸ் வந்து அவங்களுக்கு கமாண்ட் கொடுக்கும், அது பண்ணு இது பண்ணு அப்படின்ற மாதிரி, போ போய் கார் எடுத்துட்டீங்க சொல்லிட்டு போ, இப்போ போய் அது சாப்பிடு, மாடியிலேருந்து குதிச்சிரு அப்படின்ற மாதிரி கமாண்ட் கொடுக்கும். இதுதான் செகண்ட் பர்சன் ஆடிட்டரி ஹால்சினேஷன். இன்னொன்று என்னன்னா தேர்ட் பர்சன், தேர்ட் பர்சன்னா ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது இந்த பேஷண்ட்டு கேட்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் இப்போ சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரை பத்தி ஒரு காசிப் பேசுற மாதிரி புரளி பேசுற மாதிரி இருக்கலாம்,
அதை வந்து இந்த பேஷண்ட் ஒருத்தர் கேட்கிற மாதிரி கேட்குமா?
ஆமாங்க ஆமா. சுரேஷ் என்ன பண்ணா தெரியுமா, இந்த மாதிரி பண்ண சுரேஷோட ஒய்ஃப் அவனுக்கு உண்மையா இல்ல அது அவனுக்கு தெரியாது பாவம் அப்படின்ற மாதிரி அதுவே ஏதாச்சும் ஒரு இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆடிட்டரி ஹாலுசினேஷன் நம்ம சொல்லி சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விஷுவல் ஹாலுசினேஷன். விஷுவல் ஹாலுசினேஷன்னா ஆர்கானிக் மென்டல் டிசார்டர்ல இது நார்மல் தான். ஆர்கானிக் மென்டல் டிசார்டர்னா தலையில அடிபடுறதுனால இல்லை பிரெயின் இருக்க கெமிக்கல்ஸ் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வர்றதுனால வருது. இதுதான் நம்ம விஷுவல் ஹாலுசினேஷன் சொல்லி சொல்றோம். இது நீங்க பாத்தீங்கன்னா சூதுக்கோவம் படத்துல வந்து விஜய் சேதுபதிக்கு வரும் இல்லையா, அவர் கண்ணுக்கு மட்டும் ஒரு பொண்ணு தெரியற மாதிரி.
ஆமா ஆமா
ஆமா, அதுதான் விஷுவல் ஹாலுசினேஷன் சொல்லி சொல்றோம். அந்த படத்துல சொல்றோம் இந்த வாழ்றாண்டா பண்ற மாதிரி.
இந்த மூணு படத்துல கூட வரும் நினைக்கிறேன், அவர் லாஸ்ட்ல சூசைட் பண்ணிக்கிறப்ப பக்கத்துல யாரோ இருப்பாங்க.
ஆமா அந்த மாதிரி தான். ஆனா இந்த விஷுவல் ஹாலுசினேஷன் அந்த படத்துல காமிச்சும் போது ரொம்ப ஸ்வீட்டா பிளசண்டா இருக்கும், என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அது என்ன வேணாலும் வரலாம், அது ஒரு படத்துக்காக அப்படி பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ஃபாக்டரி ஹாலுசினேஷன். ஆல்ஃபாக்டரி ஹாலுசினேஷன்னா பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வாசம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ரூம்ல இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஜாஸ்மின் வாசம் வரும், ஆனா அந்த ரூம்ல ஜாஸ்மினே இருக்காது. ஏதாச்சும் மல்லிகைப்பூவோ இல்லாம ஆனா அந்த ரூம்ல அவருக்கு மல்லிகைப்பூ வாசம் வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு குப்பை இவ்வளோ அர்த்தம் வரலாம். அதுதான் ஆல்ஃபாக்டரி ஹாலுசினேஷன் தான். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டேட்ரி ஹாலுசினேஷன் யூஸ் பண்ணுவோம். கஸ்டேட்ரி ஹாலுசினேஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டேஸ்ட் நாட்டில் வந்துகிட்டே இருக்கும். அவர் இனிப்பா எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டார், ஆனா அவருக்கு இனிப்பா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் கஸ்டேட்ரி ஹாலுசினேஷன். அடுத்து டாக்டைல் ஹாலுசினேஷன். டாக்டைல் ஹாலுசினேஷன் அப்படின்னா என்னன்னா யாராச்சும் உங்களை தொடர மாதிரி, அந்த பேஷண்ட் தொடர மாதிரி ஒரு ஃபீல் வரும். நம்ம இதை வந்து இதுல ஃபார்மிகேஷன் சொல்லி சொல்றோம். ஃபார்மிகேஷன்னா அவங்க உடம்பு கடையில ஏதோ சின்ன சின்ன பூச்சியோ ஏதோ ஊறுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம இதுல டெலிஷன்லயும் பார்த்தோம், டெலிஷன்ல வந்து டெலிஷன் ஆஃப் பாராசைட்டோசிஸ் ஆர் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லி பார்த்தோம். அப்படின்னா அவங்க ஸ்கின்னு கடையில பூச்சி இருக்குன்னு அவங்க நம்புறாங்க, அங்கே அவங்க நம்புறாங்க, ஆனா இங்க அவங்களுக்கு அந்த ஃபீலிங் எதுவுமே இருக்காது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆமாங்க ஆமா. இதை கொக்கைன் பக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொக்கைன் பக்ஸ்ன்னு ஏன் சொல்லி சொல்றாங்கன்னா கொக்கைன் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஹாலுசினேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க. இதுதான் நார்மலா இருக்கிற ஹாலுசினேஷன்ஸ். நம்ம ஹாலுசினேஷன் டெலிஷனை பத்தி ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் எல்லாருக்கும். நம்ம இன்னும் இதை பத்தி டீட்டெயில்டா மேனியான என்ன, டிப்ரெஷன் என்ன, ஸ்கிசோஃப்ரினியா என்னன்ட்டு இன்னும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பாக்கலாம்.
பிளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறதுன்னு ஒரு தப்பான விஷயம் இல்ல. ஜுரம் வந்தா ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம், அதை யாருமே ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி கூட்டிட்டு போனா மட்டும் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு உள்ள ஒரு தாட் இருக்கும், என்னடா இப்படி ஆயிடுச்சா நம்ம போயே ஆகணுமா, இல்ல இல்ல அப்படிலாம் இருக்காது அப்படின்னு அவங்களே நினைச்சுப்பாங்க.
இதுவுமே நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு தலைவலி ஒரு ஃபீவர் மாதிரி ஒரு நார்மல் ஒரு இல்னஸ் தான், மாத்திரை மருந்து கொடுத்து இதையும் சரி பண்ணலாம். இது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போறதுனால நம்ம பைத்தியம் அப்படின்றது ஒரு இது கிடையாது. அது வந்து எல்லாருமே நார்மலா புரிஞ்சுக்கணும்.
மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு சின்ன லெவல்ல நிறைய பேருக்கு இருக்கும் தானே.
ஆமாங்க ஆமா.
இன்னொன்னு கிரேசியான ஒரு ட்ரெண்ட் பார்த்தா பெல்லி ஐலேஷன் ஒரு சிங்கர் இருக்காங்க, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரொம்ப இருப்பாங்க. அவங்களோட ஃபேன் கேர்ள்ஸ் இல்ல ஃபேன் பாய்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அது மாதிரி உம்மன் இருந்தாலே ஐ எம் டிப்ரெஸ்டு, ஸோ டிப்ரெஸ்டா இருக்கிறதுனாலதான் அவங்க நல்லா பாட்டு பாடுறாங்க ஆவு அப்படின்னு ஆரம்பிச்சிடறாங்க. முக்கியமா அந்த சின்ன பசங்களாம் பாத்தீங்கன்னா ஐ எம் டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றது ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு. டிப்ரெஸ்ட் இல்லடா அப்படின்னு தான் நீ பேசவே மாட்டேன், நீ உருவம் வர மாட்டேன், இங்கே வர மாட்டேன். இதே மாதிரி ஃபியூச்சர் எபிசோட்ல இன்னும் நாங்க இந்த மாதிரி நிறைய போடுவோம். அதே மாதிரி டாக்டர் முன்னாடியே சொல்லியிருப்பாரு இதை எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்னு, நம்மள நாமளே எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லியிருப்பாரு. அதை பத்தியும் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது டி ரெக்ஸ் அண்ட் டாக்டர் ஸ்டேன்ஸ். Thank you.